الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفمن كان مؤمنا كمن كان فاسقا لا يستوون وقال أيضا قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم إنكم على بينة من ربكم ما لم تذر فيكم سكرتان سكرة الجهل وسكرة حب العيش إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ்வை நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, முஸ்லிம்களாகிய நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நபித்துவத்தின் இறுதி உம்மத்தாக இருக்கிறோம். எப்படி எங்களுடைய இறுதி தூதராக, இறுதி நபியாக, இறுதி ரசூலாக முஹம்மத் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்களோ, இந்த உம்மத்தும் இறுதி உம்மத்தாக வந்திருக்கிறார். எல்லா நபிமார்களும் இந்த உம்மத்துடைய வருகையை அறிவித்திருக்கிறார். நாம் ஒரு உம்மத்தாக இருக்கும் பொழுது நாம் ஒன்றுபட்டு ஒரு சிறந்த சமூகமாக வாழும் பொழுது உலகத்தில் பலதையும் அல்லாஹு தஆலா எங்களை கொண்டு செய்வித்திருக்கிறார். எப்ப நாம் ஒன்றுபட்டு சமூகமாக இல்லாமல் பிளவுபட்ட சமூகமாக வாழ்ந்தோமோ அன்று இவ்வுலகில் எங்களுடைய இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் எல்லாவிதமான பலத்தையும் சக்தியையும் நாம் இழந்திருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 23 வருட நபித்துவத்தின் காலத்தில் 13 வருட மக்காவிலும் 10 வருட மதீனத்திலும் ஒரு சிறந்த முன்மாதிரியான ஒரு உம்மத்தை, ஒரு சமூகத்தை, ஒரு முன்மாதிரியான மக்களை தயாரிச்சு விட்டுவிட்டு போனார். அந்த முன்மாதிரியான ஒரு சமூகத்தை தயாரிப்பதற்கு குர்ஆனை ஓதுவார்கள், மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பார்கள், மக்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்துவார்கள், மக்களுக்கு அல்லாஹ்வும் ரசூலும் கற்றுக் கொடுத்த மார்க்கத்தை போதிப்பார்கள், இல்மை கற்றுக் கொடுப்பார்கள். யத்லு அலைஹிம் ஆயாதி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. கனிமானவர்களே, எப்பொழுது சஹாபாக்கள் இந்த நாலு அம்சங்களையும் அவர்கள் சுமந்தவர்களாக, குர்ஆனை ஓதுவார்கள், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பார்கள், உள்ள தூய்மையின் பக்கம் மக்களை அழைப்பார்கள், குர்ஆனை கற்றுக் கொடுப்பார்கள், மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுப்பார்கள், இதை செய்த நிலையில் சஹாபாக்கள் எங்கெங்கெல்லாம் போனார்களோ அங்கு அவர்களுக்கு பெரும் வரவேற்பு ஏற்பட்டது. அல்லாஹு தஆலா அவர்களை பெரும் மதித்தான். பல ஆய்வாளர்கள், பல தலைவர்கள், பல நாட்டுடைய பிரமுகர்கள் இதுக்கு ஆய்வு செய்தார்கள். இந்த சமூகம் ஒட்டகத்தை மேய்க்க தேயாத்த சமூகம், சாதாரண விஷயங்களுக்கு சண்டை பிடிச்ச சமூகம், பிளவுபட்டு வாழ்ந்த சமூகம். அவர்கள் ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படாத சமூகம், தன்னுடைய குழந்தையை உயிருடன் புதைக்கும் சமூகம். இன்று எப்படி அது பெரும் சக்தியுள்ள ஒரு சமூகமாக மாறிவிட்டது என்று ஒரு வியப்பான ஒரு கேள்வி அவர்களில் உண்டாகியது. அதை ஆய்வு செய்து எப்படி இன்றைய காலத்தில் எங்களோட உளவுத்துறைகள் இன்டெலிஜென்ஸ் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்வு செய்து கண்டுபிடிக்கிறது போல, அன்று முஸ்லிம்கள் பலமாக, முஸ்லிம்கள் சக்திவான்களாக, முஸ்லிம்கள் மிக சிறப்புள்ளவர்களாக இருப்பதற்கு காரணம் என்ன? நாங்க பெரும் சக்திவான்களாக இருந்தும் தோல்வி அடைவதற்கு காரணம் என்ன என்று ஆராய்ந்து பார்த்த நேரத்தில் அவர்கள் இந்த நாலு விஷயங்கள் நபியவர்கள் போதித்த, நபியவர்கள் செய்த இதை மிக உருக்கமாக பற்று பிடித்துக் கொண்டு வாழ்ந்தார்கள். மனிதன் அடிப்படையில் சில சில நேரங்களில் மனஸ்தாபங்கள், பிளவுகள், சண்டை சச்சரவுகள் வருவதுண்டு. ஆனால் அதெல்லாத்தையும் பலப்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த முன்மாதிரியான சமூகத்தை 23 வருஷத்தில் உருவாக்கினார்கள். ஈரான்லிருந்து வருகிறார் சல்மான் ஃபாரிஸ், ரோம்லிருந்து வருகிறார் சுஹைப் ரூமி, அதோ ஷாம்லிருந்து வருகிறார் தமிமுத்தாரி, யமன்லிருந்து வருகிறார் துஃபைல் இப்னு அம்ரு தௌசி, எகிப்திலிருந்து வருகிறார். இப்படி பல சஹாபாக்களும் மக்காவை வந்து அடையும் பொழுது பல நிறமுள்ளவர்களாக, பல பாஷை பேசக்கூடியவர்களாக, பல சமூகத்தை குலத்துக்கு சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் எல்லாரும் ஒன்று சேரும் பொழுது ஒற்றுமையாக ஒன்று பத்து, ஒரே சஃப்ல, ஒரே மாதம் ரமதான்ல, ஹஜ்ஜுடைய மைதானம் அந்த அரஃபால அவர்கள் இருப்பது போல எல்லா காலத்திலையும் ஒன்றுபட்ட சமூகங்களாக, ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யக்கூடியவராக அவர்கள் மாறிவிட்டார்கள். இதனால் அல்லாஹு தஆலா அவர்களை 30 வருஷத்தில் நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு உலகத்தில் 3-4 ஒரு பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய அந்த சக்தியையும் பலத்தையும் கொடுத்தான். உமர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி மிக மோசமாக பேசுவார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு 10 வருஷம் ஆட்சியை கொடுத்தான். அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் 2.5 வருஷம் ஆட்சி செய்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் 12 வருஷம் ஆட்சி செய்தார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் 5.5 வருஷம் சுமார் ஆட்சி செய்தார்கள். இந்த 30 வருஷ கிலாபத் இருக்குதே, அது உலகத்துக்கு இன்றும் முன்மாதிரியாக இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளில் போய் நீங்க பார்ப்பீங்க என்று சொன்னா சில சில சட்டங்களை உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலிருந்து எடுத்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன பைத்துல் மாலுடைய சிஸ்டம் இருந்ததோ அந்த சிஸ்டம் இன்றைக்கு ஐரோப்பிய நாட்டில் உமர் ரலியல்லாஹு பேர்லேயே அது பதிவாக இருக்கிறது. அதனால் கண்ணியமானவர்களே, எங்கட சக்தி, எங்களுடைய பலம், எங்களுடைய அனைத்தும் சிறப்பாகிறது நாம் நபியவர்கள் எப்படி 23 வருட முயற்சி செஞ்சு ஒரு சமூகத்தை, ஒரு உம்மத்தை கட்டி எழுப்பிட்டு போனார்களோ அதுபோல நானும் நீங்களும் முயற்சி செஞ்சு இந்த நாட்டில் ஒரு சிறந்த சமூகத்தை கட்டி எழுப்புறது. ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை இங்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பதருடைய யுத்தத்தில் 313 சஹாபாக்கள் இருந்தார்கள். 2 பேர் வந்தார்கள், ஒரு வாக்களிச்சுட்டு வந்தார்கள், ஹுசைஃபா ஹுசைன் யமான் பாப்பாவும் மகனும். நபியவங்க நீண்ட சம்பவம், நபியவர்கள் உங்களோட வாக்குல நீங்க உறுதியாக இருங்க, எங்களுக்கு இப்ப தேவை, உங்க ரெண்டு பேரை நான் எடுத்தா எனக்கு 315 மாறினோம், ஆனா நீங்க அந்நியர்களுக்கு முஸ்லிம்களுக்கு அல்ல அந்நியர்களுக்கு வாக்களிச்சிருக்கிறீங்க, நாங்க நபியோட சேர்ந்து இந்த முறையில் நடக்கிற யுத்தத்தில் நாங்க பங்கெடுக்க மாட்டோம், அதனால நீங்க எங்களோட வராதிங்க. பத்ர் சஹாபாக்களாக அவர்கள் மாறவில்லை, இந்த வாக்கை நிறைவேற்ற. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 313, இது எங்க 15வது இஸ்லாமிய 15வது வருஷத்துல நடக்குது. மக்காக்கு மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்து 2 வருஷத்துல மக்காவுடைய வெற்றி, அது ஹிஜ்ரி 8ல, அவ சுமார் 21வது வருஷம். 21வது வருஷத்துல 10,000 சஹாபாக்கள் அங்க இரண்டு வருடங்கள் 9, 10, இந்த 2 வருஷத்துக்குள்ள 114,000 சஹாபாக்களுடைய எண்ணிக்கை எப்படி அதிகரித்தது? 114,000. ஏன் ஹஜ்ஜத்துல் வதால 124,000 என்ற மிக பிரபலியமான அந்த சொல்லை நாம் அடிக்கடி கேட்டு வருகிறோம். வால் அல்ல, யுத்தம் அல்ல, எச்சரிக்கை அல்ல, நியூக்ளியர் அல்ல, இஸ்லாமோபியா என்றது போல ஒரு வகையான போபியாவை பரப்பி, அச்சபீதியை பரப்பி, மக்களுக்கு ஏதோ ஒரு பயத்தை உண்டாக்கி அல்ல இந்த அளவு எண்ணிக்கை வந்தது. இந்த அளவு எண்ணிக்கை வந்தது அந்த பண்பையும் அந்த அகலாக்கையும் அந்த குணத்தையும் அந்த பணிவையும் அவர்களிடத்தில் இருந்த வணக்க வழிபாடையும் அவர்களிடத்தில் இருந்த குடுக்கல் வாங்கல் நேர்மையும் அவர்கள் எப்படி சகோதர அந்த உறவோடு வாழ்ந்தார்கள், ஒருவருக்கொருவர் எப்படி விட்டு கொடுத்து வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்கும் பொழுதே அதை காற்றில் தீ பறக்க மாறி எப்படி ஆஸ்திரேலியால எத்தனை மில்லியன் எத்தனை ஏக்கர் காணிகளை எத்தனை ஆயிரக்கணக்கான அந்த காற்றுடைய அந்த மிருகங்களை அப்படி அழிச்சு போட்டு சென்ற வாரங்கள்ல. மேலான சகோதரர்களே, இதைவிட வேகமாக அல்லாஹு தஆலா உலகத்துக்கு இந்த தூதை அனுப்பி வைத்தார். அந்த தூது உலகத்தில் போன இதுல எல்லாரும் சாரி சாரியாக மினாவுடைய மைதானத்தில் இறக்கப்பட்ட சூரத்து தான் இதா ஜா அனஸ்ருல்லாஹி வல் ஃபத் ورأيت الناس يدخلون في دين الله أفواجا என்ற இந்த சூரா அங்கு நபியவர்களுடைய ஹஜ்ஜத்துல் வதால மினாவுடைய மைதானத்தில் அல்லாஹ் நன்மாராயத்தை கொடுக்கிறான். நபியே, நீங்க செய்த முயற்சி, நீங்க பட்ட கஷ்டம், நீங்க சிந்தின கண்ணீர், உங்களோட குடும்பம் அடித்தருத்தம், உங்களோட சஹாபாக்கள் செய்த தியாகம், உங்களுக்கு ஏற்பட்ட அநியாயம், உங்களுக்கு ஏற்பட்ட அத்துரியங்கள், உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியான வாழ்க்கை, அதனுடைய பிரதிபலனுடைய ஒரு பகுதியை நீங்க உங்களோட கண்ணால காண போறீர்கள் என்று ஹஜ்ஜத்துல் வதால் அல்லாஹ் காட்டினதுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 2.5 வருஷம் அதை மிக சிறப்பாக எடுத்து சென்றார்கள். 10 வருஷம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 12 வருஷம் ஆட்சி செய்தார்கள். கண்ணியமானவர்களே, அங்குதான் ஒரு தேவை வருகிறது. குர்ஆன் பிரதி உண்டு தயாரிக்கப்படணும், ஞாபகத்தில் மட்டும் இதை எடுத்துக்கொண்டு போறது உம்மத்து கஷ்டப்படும். எதிர்காலத்தில் நாங்க உம்மத்துக்கு குர்ஆன் ஒன்று பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும் என்ற இந்த தேவை சுபஹானல்லாஹ் உஸ்மான் ரதியல்லாஹு காலத்தில் இது அடையாளம் காணப்பட்டது. இதுக்கு நீண்ட விரிவுரைகள் இருக்குது, விளக்கங்கள் இருக்குது. நான் சுருக்கமாக இந்த இடத்துக்கு தேவையானதை மட்டும் சொல்கிறேன். அது உம்மத்துடைய ஒரு இஜ்மா ஏற்பட்டது, உம்மத்து ஒன்றுபட்டார்கள். என்னதுல குர்ஆன் பிரதிகள் தயாரிக்கப்படணும். அதுவரைக்கும் குர்ஆன் பிரதிகள் தயாரிக்கப்பட்டிருக்கல்ல. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நசீபாக்கினான். சஹாபாக்கள் ஒன்றுபட்டார்கள், அந்த குர்ஆன் பிரதி தயாரித்து 7 பிரதிகள் அதுல தயாரிக்கப்பட்டு அதை எழுதி ஒரு இடத்துல ஒன்று சேர்த்து அதை பாதுகாத்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு குர்ஆனுடைய அந்த சேவையை குர்ஆனுக்கு பங்களிக்கக்கூடிய பாக்கியத்தை, குர்ஆனை அதை உம்மத்துக்கு அமல்படுத்த கொண்டு வருவதற்குரிய பாக்கியத்தை எல்லாம் நசீபாக்கிறானோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு பெரிதும் நன்றி செலுத்த வேண்டும். அதை ஓதுவது, அதை ஓதி கொடுப்பது, அதை வழங்குவது, அதை விளக்க வைப்பது, அதை கற்பது, அதை கற்றுக் கொடுப்பது, அதுக்காக சிறார்களை ஆயத்தப்படுத்துவது, அது பெரியவர்கள் அதுக்காக தன்னை அர்ப்பணிப்பது, எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுக்கிற ஒரு ஞாபகமாக இதை கருதி கொள்ள வேண்டும். மேலான சகோதரர்களே, அல்லாஹுடைய கலாமுக்கு ஒரு மனிதன் சேவை செய்வது என்பது அல்லாஹ் சலா உமரதேலான் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு சாராரை இந்த குர்ஆனை வைத்து உயர்த்துகிறான். உஹதுடைய யுத்தத்தில, யமாமாவுடைய யுத்தத்தில, வீர மௌனாவுடைய யுத்தத்தில பல சந்தர்ப்பத்திலையும் அந்த ஜனாசா கூட இருக்குது. 70 சஹாபாக்கள் ஷஹீதாக இருக்கிறார்கள். உஹதுல 70 காரிகள் ஷஹீதாக இருக்கிறார்கள். வீர மௌனால ஏராளமான காரிகள் ஷஹீதாக இருக்கிறார்கள். யமாமாவுடைய யுத்தத்தில அதுல அடக்கம் செய்யும் பொழுது குர்ஆனை அதிக மரணம் செய்தவர்கள் யார், அவர்களை முற்படுத்துங்கள் கபருக்கு என்று சொல்வார்கள். துனியால கபருக்கு போகக்கூடிய நேரத்தில் கூட குர்ஆன் இவர்கிட்ட இருக்குதா என்பதை அங்கு பார்க்கப்படுகிறது. ஆக உஸ்மான் ரதியல்லாஹு அந்த 12 வருஷ ஆட்சி காலம், அது பிறகு ஹஜரத் அலி ரதியல்லாஹு, அல்லாஹு தஆலா இந்த சமூகம் நபியால் உருவாக்கப்பட்ட சமூகம், அந்த சமூகம் எப்போ ஒற்றுமையாக ஒன்று பற்றி இந்த தீன உம்மத்துக்கு கொண்டு போறதுக்கு முயற்சி எடுத்தார்களோ, ஆட்சி பதவி பணம் அவர்களுக்கு அது மோகமாக இருக்கல. அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் தன்னுடைய கடைசி நேரத்தில் வசியத்து செய்கிறார்கள், இந்த ஜனாசாவ புது ஆடையில வானா, பழைய ஆடையில கஃபன் செய்யுங்க. எப்படிப்பட்ட ஆட்சியாளர் பாருங்க, வியாபாரத்துக்கு போறாங்க பஜாருக்கு, நீங்க பஜாருக்கு போனா உங்களுக்கு எப்படி ஆட்சி செய்யணும், போல பைத்துல் மாலுக்கு நாங்க பொறுப்பெடுக்கிறோம். பைத்துல் மால் அவருக்கு பணம் கொடுத்தாலும் அதையும் குறைச்சிட்டு எனக்கு இது மிச்சமாக இருக்குது என்று திருப்பிடுறார்கள். அப்படிப்பட்ட ஆட்சி இருக்கக்குள்ள கால பக்கா அணிந்த கிதாப் இல்லா அல்லாட குர்ஆன் முன்னிலையில் அழுவார்கள். முரதிலானும் தன்னுடைய சக்கராத்துல அவர்கள் என்ன குத்தினது யார், நான் இவ்வளவு நாள் துவா செஞ்சிருந்தேன், அல்லாஹும் அர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபி ஸபீலிக் வஜல் மௌத்தி பி பலதி ஹபீபிக், யா அல்லாஹ் உன்னுடைய நபியுடைய பூமியில் எனக்கு மௌத்தை தா, உன்னுடைய பாதையின் ஷஹாதத்தை தா, அதை அல்லாஹ் எனக்கு நசீபாக்கி விட்டான். மகனே போய் கேள் ராஜா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா எங்கட தாய்கிட்ட என்ன அடக்கம் செய்ய இயலுமா, அவங்க அவங்களுக்கே அந்த இடத்தை வச்சிருக்கிறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அதை கொடுத்துட்டாங்க. சுபஹானல்லாஹ், அதை கொடுத்ததுக்கு பிறகு சக்கராத் கடைசி இவர் ரூஹ் பிரிய போகுது, மகனை இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்த ஜனாசாவணி தூக்கிட்டு போறதாக இருந்தா தூக்கிட்டு போய் அதை வெளியே வச்சுட்டு அந்த அம்மை ஆயிஷா கிட்ட கேளுமா, முந்தி நீங்க சொன்னது அமீருல் முஃமினீன் என்ற அடிப்படையில் சொல்லியிருப்பீங்க, இப்ப இன்னொரு விடுக்கும் இந்த மையத்து சார்பாக நாங்க கேட்கிறோம், நீங்க உங்களோட வாக்குல உறுதியாக இருக்கிறீங்களா சொன்னாங்க. ஆம், அதுல மாற்றம் கிடையாது, அங்கே அடக்கம் செய்யுங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களுக்கு ஆசை இருந்தது, இப்ப இந்த மூணு பேரும் தகப்பன் கணவன் அபூபக்கர் உமர் ரதியல்லாஹு அடக்கம் பெற்ற இடத்துல அடக்கம் செய்யறதுக்கு அங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கலாம். இருந்தாலும் பிந்தி அவர்களுடைய நிலைப்பாடு மாறியது. அவங்க சொன்னாங்க, நாங்க 9 மனைவார்கள், என்ன மட்டும் இங்க அடக்கம் செஞ்சா 8 பேரையும் இங்க அடக்கம் செய்ய இயலாது, 8 பேரையும் கொண்டு போயிட்டு ஜன்னத்துல் பக்கையில தான் அடக்கம் செய்யணும், அப்ப எனக்கு மட்டும் ஒரு தனி புகழை நான் விரும்பவில்லை, எனக்கு மட்டும் ஒரு தனி பேர், அபூபக்கர் இருக்கிறார், நபி அவர்கள் இருக்கிறார்கள், உமர் இருக்கிறார்கள், வாரவங்க எல்லாம் சலாம் எனக்கு மட்டும் தருவார்கள், அப்படியான ஒரு தனிப்புகள் எனக்கு வானா, என்னையும் நாம் மௌத்தாகிட்டா ஜன்னத்துல் பக்கையில அடக்கம் செய்யுங்க. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட இக்லாஸ் நசீபாக்குவானா. நாங்கள் உலகத்துல சில அமல்களை அப்படி செஞ்சுட்டு மௌத்தாகணும், உனக்காக மட்டும் எனக்கு பேரும் புகழும் வானா, நான் உனக்காக மட்டும் இதை செய்துட்டு போகிறேன். உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களை கட்டி வச்சுட்டாங்க, அடைச்சு வச்சுட்டாங்க, அறையிலிருந்து வெளியே வராத நிலைமை உண்டாக்கிட்டாங்க. அன்னைக்கு நோம்பு பிடிச்சிருக்கிறாங்க, தண்ணீர் கொடுக்கிறதுக்கு வசதி இல்லை. உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பாப்பா மதீனா வாசிகளே, சில கொடியவர்கள் வந்து இன்றைக்கு எனக்கு இந்த அநியாயத்தை செய்றீங்க. நான் வந்து மிக கஷ்டமான நிலைமையில் இருக்கிறேன், எனக்கு ஒரு சட்டு தண்ணி தர்றீங்க இல்ல, என்ன அடைச்சு வச்சிருக்கிறீங்க. நான் மதீனா வாசிகளுக்கு தண்ணீர் தேவைப்பட்ட நேரம் நான் தான் இந்த கிணத்தை வாங்கி கொடுத்தேன், யூதர்கள் தரமாட்டேன் என்று சொன்னாங்க, நபி அவங்க எனக்கு சொர்க்கத்துக்கு நன்மாராய் சொன்னாங்க. அந்த நாள் தான் ஹதரத் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். நோம்புடைய நிலைமையில் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, இதே நிலைமைதான் ஹதரத் அலி ரதியல்லாஹு அவர்களை பார்க்கலாம். அவருடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி! கவசத்தை களவாண்டான் ஒரு 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 யகூதி அல்லது ஒரு நஸ்ரானி அவன் களவாண்ட பொழுது அதை அவர்கள் பறிக்க பார்த்தார்கள். அவன் தன்னுடையது என்று சொன்னான். நீதிபதி கிட்ட கொண்டு போனா நீதிபதி சொன்னார், அவங்களுக்கு சாட்சி சரியாக கிடைக்கல, அதனால இது உங்கள்ட இல்ல அவன்டதான் என்று அதை சொல்ல அவன் வியப்படைந்து போனான். இப்படிப்பட்ட ஒரு இஸ்லாமிய ஆட்சியா என்று மிக திகச்சு போய் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் என்பதாக வருகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய மார்க்கம் மிக சிறப்பானது, இந்த தீன் மிக சிறப்பானது. ரசூலுல்லாஹி செல்ல மிக கஷ்டப்பட்டு ஒரு உம்மத்தை உருவாக்கிவிட்டு போனார்கள். குர்ஆனுடைய உம்மத், ஹதீசுடைய உம்மத், அல்லாஹ்வுடைய நேசம் உள்ள உம்மத், நபியுடைய அன்புள்ள உம்மத், அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையான உம்மத்தை கட்டியெழுப்பினார்கள். எப்ப எங்கட ஒற்றுமை சீர்குலையுமோ, ஒருவருக்கொருவர் திட்ட, ஒருவருக்கொருவர் ஏச, ஒருவருக்கொருவர் குறை காண, ஒருவருக்கொருவர் நலவு பேசாம தீயது பேச ஆரம்பிப்போமோ, அப்பதான் எங்களுக்கு இடையில பிளவு வர ஆரம்பிக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த சிறந்த ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப ரெண்டு விஷயங்களின் பக்கம் நானும் நீங்களும் கவனம் செலுத்தும். ஒன்னாவது ஈமான், இரண்டாவது இல்ம். இதுதான் நான் இங்க குறிப்பிட்டேன். அஃபமன் கான முஃமினன், ஈமானும் பாவமும் சமமாக மாட்டாது. இரண்டாவது அறிவுள்ளவர்களும் அறிவற்றவர்களும் அவர்கள் சமமாக மாட்டார்கள். இல்மும் மடமையும் ஒன்று சேர மாட்டார்கள். இருளும் வெளிச்சத்தையும் போல, நீரும் நெருப்பையும் போல. கண்ணியமானவர்களே, நாம் ஈமானுள்ள சமூகமாக இருக்க வேண்டும். ஈமானுள்ள சமூகமாக இருக்க மஸ்ஜிதோட தொடர்புள்ளவர்களாக மாற வேண்டும். எப்பொழுதும் ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும். எங்களுடைய அறிவு இல்ம், குல் ரப்பி ஜித்னி இல்மா, குல் ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, இது ஓதிக்கோங்க எந்த நேரமும். யாரெல்லாம் ரப்பி ஜித்னி இல்மா அதிகமாக ஓதி வருவார்களோ, சில உலமாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் எனக்கு இல்மை புரோஷனமான ஆகரத்துடைய இல்மை, இந்த வாழ்க்கைக்கு தேவையான இல்மை நீ எனக்கு அதிகரித்து தா அலங்கரிச்சுதா. கொஞ்சமாக இருந்தாலும் போதுமென்ற உள்ளம் அல்லாஹ் தஆலா நசீபாக்கிதா, அதுதான் பெரிய பாக்கியமாக இருக்கும். ஆக குர்ஆனில் இருந்து நான் தெரிவு செய்த ரெண்டு, ஒன்று ஈமான், இரண்டாவது இல்ம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய சஹீஹ் புகாரி எடுங்க, அந்த சஹீஹ் புகாரியுடைய முதல் பாகத்தை திறங்க. அவங்க சொல்றது முதலாவது வஹி, அதுக்கு பிறகு ஈமானும் இல்மும், வஹியுடைய அந்த மகத்துவம். இதனாலதான் குழந்தைகளுக்கு மக்தப்ல படிச்சு கொடுக்கிற அந்த புத்தகத்துடைய பேரே மாரிஃபுல் வஹி என்று வச்சிருக்கிறோம். சின்ன குழந்தையுடைய உள்ளத்துல வஹியுடைய மகத்துவம் வர வேண்டும். குழந்தைகளுடைய உள்ளத்துல வஹியுடைய மகத்துவம் வர வேண்டும். பெரியவர்களுடைய உள்ளத்துல வஹியுடைய மகத்துவம் வர வேண்டும். அல்லாஹ் எமக்கு இறக்கி வைத்த வேதம், இந்த வேதத்தை நான் ஓதுகிறேன், திக்கி திக்கி ஓதுகிறேன். அல் மாஹிரு பில் குர்ஆன் மா ஸஃபரத்தில் கிராமில் பரரா الذي يقرأ القرآن ويتتأتأ فيه وهو عليه الشاق له أجران
யார் திக்கி திக்கி ஓதுவார்களோ அவர்களுக்கு இரட்டிப்பான நன்மை, யார் அழகாக ஓதுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மலக்குமார்களோடு இருக்கக்கூடிய பாக்கிய தரிசி பார்க்கிறார். அதனால் சின்னவங்க பெரியவங்க இல்ல, எல்லாருமே குர்ஆனோட தொடர்புள்ளவர்களாக மாற வேண்டும். ஆக ஈமான் இல்ம் இது ரெண்டையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் மேலான சகோதரர்களே. ஈமான் இல்ம் இது ரெண்டையும் பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள். குர்ஆனுடைய ரெண்டு ஆயத்துகளும் ஈமானையும் இல்மையும் கற்று தருகிறது. சஹாபாக்கள்ல சாதாரண பரீரா ஒரு அடிமை பெண்மணி, அவங்களுக்கும் ஈமானும் இருக்குது இல்மும் இருக்குது. விதவையாக இருக்கக்கூடிய உம்மு சுலைம் ஈமானும் இருக்குது இல்மும் இருக்குது. சாதாரண ஒரு பணத்துக்கு விற்கப்பட்ட அந்த பரீரா என்ற பெண்மணியுடைய வாழ்க்கையில இல்முள்ள பெண்ணாக ஏராளமான சட்ட திட்டங்கள் அந்த பெண்ணினூடாக இந்த உம்மத்துக்கு கிடைச்சிருக்கிறது. நபி அவங்க வீட்டுக்கு போய் ஒரு மாமிசத்தை சாப்பிட கேட்கும் பொழுது சொல்றாங்க, யார சொல்லா இது சதக்கால வந்தது, உங்களுக்கு ஹராம் அல்லவா? அந்த பெண்ணுக்கு தெரியும் நபிக்கு இது ஹராம் என்று. யார சொல்லல, நீங்க எனக்கு என் மாப்பிள்ளையோட சேர்ந்து வாழ சொல்லி கட்டளை பிறப்பிக்கிறீங்களா, சிபாரிசு செய்றீங்களா? சிபாரிசுக்கும் கட்டளைக்கும் இடையில அந்த சட்டத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அந்த பெண்மணி. கன்னிமானவர்களே, நபியவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த பெண்கள் ஈமானுடனும் இல்மோடும் இருக்கிறார்கள். முஸ்லிம், நான் ஒரு காஃபிர் அபு தல்ஹா, உன்னை முடிக்க விரும்புகிறேன், கஷ்டத்துல உதவி செய்ய விரும்புகிறேன், இந்த கஷ்டத்தை ஒரு பக்கம் வை, எனக்கு ஈமானும் இல்மும் பெருசு, நான் ஈமானோட வாழ்ந்து ஈமானோட மரணிக்க விரும்புகிறேன், நீ ஒரு காஃபிர், நீ ஒரு இஸ்லாத்துக்கு வந்தால் சந்தோஷமாக நான் உன்னை வரவேற்பேன் என்று அந்த பெண்மணி அழகான வார்த்தைகளில் அவருக்கு சொல்ல அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை நசீபாக்க எந்த பலவந்தம் கிடையாது. இஸ்லாம் யாரையும் மார்க்கத்தின் பக்கம் பலவந்தப்படுத்தி அழைக்க மாட்டாது, அது தேவையும் கிடையாது. குர்ஆன் முற்றாக மறுத்துவிட்டது, லா இக்ராஹ ஃபி தீன், மார்க்கத்தில் பலவந்தம் கிடையாது, பிற மதத்தை துன்புறுத்துவதும் கிடையாது. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களோட மார்க்கம் உங்களுக்கு, எங்களோட மார்க்கம் எங்களுக்கு, உங்களோட மார்க்கத்தை நோவிக்க துன்புறுத்த, உங்களோட மார்க்கத்தை திட்ட ஏசு எங்களோட மார்க்கம் ஒரு நாளும் போதிச்சு தந்தது கிடையாது. கண்ணியவான்களே, இந்த ஈமானோட இல்மோட வாழ்ந்த சமூகத்துக்கு அல்லாஹ் பெரிய உயர்வை, கண்ணியத்தை, பாதுகாப்ப அவர்களுக்கு எல்லா வலிவையும் அல்லாஹ் தஆலா சிறப்புகளை நசீபாக்கினான். சாதாரண மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? உமர் ரதியல்லாஹு அழுதாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் வந்து கேட்டாங்க, ஏன் அழுகிறீங்க? உமர் ரதியல்லாஹு சொன்னாங்க, பாத்தியா மஸ்ஜிதுக்கு வெளியே ரோமுடைய கிரீடங்கள், அது பைரங்கள், புது மிக பொறுமதியான நகைகள், ஆவரணங்கள் எல்லாம் அங்க குவிச்சு வைக்கப்பட்டிருக்கு. கோடான கோடி பொறுமதியான அந்த சொத்தை பார்த்து அழுகிறார்கள். உமர், ஏன் அழுகிறீங்க? இன்னைக்கு சந்தோஷமான நாள், சந்தோஷம் இல்ல அப்துல் ரஹ்மான், இது வந்தா பிளவரும், குரோதம் வரும், சண்டை சச்சரவு வரும், பிளவு வரும் என்று அஞ்சுகிறேன் என்று சொன்னார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஒரு நாள் அழுகிறார். ஏன் அழுகிறீங்க என்று கேட்ட நேரம், என ரெண்டு மிச்ச நெருங்கிய நண்பர்கள், ஒன்று ஹம்சா, இரண்டாவது முஸ்அப், இந்த ரெண்டு பேரும் உஹதுடைய யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டிருந்தார்கள். 70 பேர்ல ரெண்டு பேர், அவனுக்கு கஃன் படவில்லை, கால முடினா தலை விளங்குது, தலை முடினா கால் விளங்குது. அப்துல் ரஹ்மான், நீ இன்றைக்கு ஒரு கோடீஸ்வரன், உனக்கு இவ்வளவு செல்வம், உன்ட நண்பர்கள் கஃன் இல்லாம மௌத்தா போனாங்க, ஆனா அவர்களுக்கு அல்லாஹ் பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். அப்துல் ரஹ்மான், உன்ட நிலைமை என்னவாகும் என்று அப்துல் ரஹ்மான் வருந்துகிறார், பயப்படுகிறார், அஞ்சுகிறார். இதுதான் தனவந்தர்களுடைய உள்ளத்துல வர வேண்டிய அச்சம். செல்வம் வந்ததுக்காக வேண்டி அல்லாஹ்வை மறக்க கூடாது. ரஜுலு நாதஹுல்லாஹு மாலஹு இல்மா வஹு யத்தகி ஃபீ ரப்பஹு வயஸ்லு ரஹ்மஹு வயஅமலு லில்லாஹி பிஹக்கி ஹாதா ஹுவ அஃஸலுல் மனாஸில். அல்லாஹ் தஆலா இல்மையும் ஈமானையும் அவருக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா அதஹுல்லாஹு அவருக்கு இதை கொடுத்து அவர் கடமைகளை நிறைவேற்றுகிறார். கடமைகள் நிறைவேற்றுகிறார். அல்லாஹ்வுடைய கடமை, மனிதர்கள் கடமை, நபியவர்கள் சொன்னார்கள், ஆதா அஃசல் மனாசில், சிறந்த ரஜுல் அதாஹுல்லாஹு மாலன் வலம் யுஅத்தஹு இல்மா, அவனுக்கு அறிவு கிடைக்கிச்சு, அறிவு கிடைக்கல, இல்மு கிடைச்சு. இவருக்கு செல்வமும் கிடைச்சு இல்மும் கிடைச்சு. ஓதினார், அவர் அல்லாஹ்வுடைய சட்டங்களை விளங்கினார். ஓதுறது மட்டுமல்ல, கிளியும் ஓதும், யூதனும் ஓதுகிறார், கிறிஸ்தவரும் ஓதுகிறார். வெறுமனே ஓதுறதல்ல, அந்த ஓதுறன்படி அமல் செய்வது, அதுதான் ஈமான். ஈமானும் இல்மும் சேர்ந்து இருக்க வேண்டும் என சொல்லுகிறேன். கண்ணியமானவர்களே, நாங்க இந்த ஈமான் இல்மோடு இன்று நான் தரக்கூடிய தூது இந்த அலுத்தம பகுதியில், இந்த கலுத்தர டிஸ்ட்ரிக்ட்ல, இந்த சூழ்ந்திருக்கக்கூடிய மக்கள்ல, இங்க இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள், வியாபாரிகள், தொழிலாளிகள் எல்லாரும் ஒரு முன்மாதிரியான நபியவங்க மதீனால விட்டுட்டு போன ஒரு சமூகத்தை போல, ஹஜ்ஜத்துல் வதால விட்டுட்டு போன சமூகத்தை போல, நபியவங்க 23 வருஷம் முயற்சி செஞ்சு விட்டுட்டு போன ஒரு சமூகத்தை போல ஆகணும்னா குர்ஆன் பக்கம் கவனம் போக வேண்டும், குர்ஆன மக்களுக்கு போதிக்க வேண்டும், அல்லாஹ் தீன் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும், இல்ம கற்றுக் கொடுக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். உலமாக்கள் படிக்கவும் வேணும், படிச்சு கொடுக்கவும் வேணும். பொதுமக்கள் படிக்கவும் வேணும், படிக்கிறதுக்கு வரவும் வேண்டும். கண்ணியமானவர்களே, உள்ள தூய்மை வேணும். மற்றவர்களை பத்தி பேசுறதை விட தன்னை பத்தி பேச வேண்டும், மற்றவர்களிட நலவை பேச வேண்டும், தன்னுடைய குறைய பார்க்க வேண்டும். அப்பதான் ஒரு சமூகம் கட்டி எழுப்பப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறப்பானு தான் சொன்னாங்க. பிலால், உன் சொர்க்கத்தை பார்த்தேன் என்று சொன்னார்கள். உமர், உன் சொர்க்கத்தை பார்த்தேன் என்று சொன்னார்கள். ஆயிஷா, உனக்கு சொர்க்கத்துக்கு நன்மாராயம் என்று சொன்னார்கள். என்ற பேரர்கள் சொர்க்கத்திலே வாழ்வர் என்று சொன்னார்கள். அபுபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா இல்ல ஆகிரின் ஹதீஸ், கடைசி வரைக்கும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ஃபில் ஜன்னா என்று நன்மாராயம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அந்த ஒரு உம்மத்தை சமைக்கிறதுல நானும் நீங்களும் ஈடுபடணும். அதுல வாலிபர்கள் பக்கம் கவனம், யுவதிகள் பக்கம் கவனம், மூத்தவர்கள் பக்கம் கவனம். அது எல்லாத்துக்கும் அடிப்படையாக மாறுவது மஸ்ஜிதை கட்டி எழுப்புறது. மஸ்ஜிதுடைய நிர்வாகம், மஸ்ஜிதுடைய கட்டிடம், மஸ்ஜிதுடைய அமல்கள், மஸ்ஜிதுல ஹிதுமத் நடைபெற வேண்டும். ஊருடைய தேவை அடையாளம் கண்டு மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த மஸ்ஜிதுல கஷ்டமானவர்களுடைய தேவை நிறைவேற்றப்பட வேண்டும். மஸ்ஜிதுல ஈமானுடைய பாடம் நடக்க வேண்டும். மஸ்ஜிதுல தாய்கள் உருவாக்கப்பட வேண்டும். மக்தப் என்பது சின்ன குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, மக்தப் பெரியவர்களுக்கும் இருக்கிறது. பெரியவர்களும் உலமாக்களோடு சேர்ந்து ஹிஸ்பு ஓத வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், தேவையான மசாயில்களை கற்றுக்கொள்ள வேண்டும். சஹாபாக்கள்ல 200 வயதில் இஸ்லாத்துக்கு வந்த சல்மான் ஃபாரிஸுக்கு இது கஷ்டமாக இருக்கவில்லை. கண்ணியமானவர்களே, 60 வயசுல இஸ்லாத்தை தழுவின ஹக்கீம் இப்னு ஹிசாமுக்கு, 120 வயது வரைக்கும் வாழ்ந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித்துக்கு இது கஷ்டமாக இருக்கவில்லை. 120 வயதில் என் மார்க்கத்தை படிக்கிறதுக்கு எனக்கு என்ன வெக்கம், ஒரு நாளும் அவர்கள் வெக்கப்படவில்லை. ஜரீர் இப்னு அப்துல்லா பஜலி, யூசுப் ஹாதியில் உம்மா, இந்த உம்மத்துடைய யூசுப் என்று வர்ணிக்கப்பட்ட அந்த ஜரீர் அழகானவர், மிக மிக ஆக பசந்தாக இருப்பார். அவரு அனஸ் இப்னு மாலிக், 20 வயது அந்த வாலிபரிடத்தில் உட்கார்ந்து மார்க்கத்தை படிக்கிறார். ஃபாரசியில் இருந்து வந்த சல்மான் ஃபாரிஸ், 250 வருடம் வாழ்ந்தவர்கள், நபியுடைய காலத்திலே மூத்த சஹாபி, அவர்களும் சின்ன பையன் கிட்ட உட்கார்ந்து மார்க்கத்தை படிக்கிறார்கள். அதுக்காக மார்க்கத்தை படிச்சுக்கொள்ள வேண்டும். இந்த ஈமானை எப்படி வளர்க்கிறது, இந்த இல்மை எப்படி பலப்படுத்துறது, எப்படி ஒற்றுமை உள்ள சமூகமாக மாறுவது, எப்படி நாங்கள் குர்ஆன் பக்கம் கவனம் செலுத்துவது என்பதை பற்றி நான் சிறிது நேரம் ஜும்மாவுடைய பயானுக்கு பிறகு கொஞ்ச நேரம் நான் பேச விரும்புகிறேன். எல்லாரும் இருந்துட்டு போனால் நல்லா இருக்கும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நான் இத்தோட என்ற இன்றைய ஜும்மாவுடைய பேருரையை முடிக்கப் போகிறேன். கனிமான சகோதரர்களே, பிரியர்களே, நாம் ஒற்றுமையான சமூகமாக இருக்க வேண்டும். ஒற்றுமை தான் எங்களுடைய பலம், ஒற்றுமை தான் எங்களுடைய சக்தி, ஒற்றுமை தான் எங்களுடைய சிறப்பு, ஒற்றுமை தான் எங்களுடைய வெற்றி. சிறுபான்மை நாட்டில் வேற்றுமையை மறக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் துவா செய்ய வேண்டும், ஒருவருக்கொரு உதவி செய்ய வேண்டும். உதவி செய்யுங்க, விட்டு கொடுங்க, துவா செய்யுங்க, மற்றவருடைய நலவை பாருங்க, தன்னுடைய குறைய பாருங்க. அங்குதான் ஒரு சமூகம் உருவாகும். உலமாக்களை மதிச்சு பண்ணுங்க, உலமாக்கள் இடத்துல கால் மடிச்சிருந்து மார்க்கத்தை படிங்க. அல்லாஹ் தஆலா அதை கொண்டு பெரிய பாக்கியத்தை தருவான். இந்த நாட்டுக்கு இலங்கைக்கு வந்த நல்லடியார்கள் சூஃபியாக்கள், அல்லாஹ்வுடைய பாசம் உள்ளவர்கள் அவுலியாக்கள், நல்லடியார்கள் பல தியாகங்களை செஞ்சு வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய தியாகத்துடைய பிரதிபலன் தான் இந்த நாட்டுக்கு ஏற்பட்ட பெரிய சிறப்பு. அதை ஒரு நாளும் நன்றி மறந்தவர்களாக மாறிவிடக் கூடாது. அதே நேரத்தில் உலமாக்களுடைய பங்களிப்பு, மதரசாவுடைய பங்களிப்பு, தாயிகளுடைய பங்களிப்பு, நல்லடியார்களுடைய பங்களிப்பு, தனவந்தர்கள் சாலியான மக்களுடைய பங்களிப்பு இந்த நாட்டுடைய கட்டடிப்பிற்கு கட்டி எழுப்பப்படுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. எல்லாருக்கும் துவா செய்தவர்களாக இல்மையும் ஈமானையும் வளர்ப்போம், ஒற்றுமையும் குர்ஆனையும் பற்றி பிடிப்போம், ஒரு சிறந்த சமூகமாக மாறுவோம். வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. யாழ எங்களது துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. குர்ஆனை பற்றிப்பிடித்த சமூகமாக எங்களை ஆக்கியருள்வாயாக. ஒற்றுமையை கட்டிப்பிடிக்கும் சமூகமாக எங்களை ஆக்குவாயாக. ஈமானுடனும் இல்முடனும் வாழ்ந்து மரணிக்க கிருபை செய்வாயாக. இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைவர்களையும் சந்ததிகளையும் நீ கபூல் செய்வாயாக. ஹஜ் உம்ராவுடைய பாக்கியத்தை தருவாயாக. பைத்துல் முக்கத்திசுக்கு போகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நிம்மதியையும் சாந்தியும் சமாதானத்தையும் தருவாயாக. ஐக்கியம் உள்ள சமூகமாக வாழ கிருபை செய்வாயாக. இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து சோதனை அனைத்து மக்களை விடுவிப்பாயாக. வாஹிதா வல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.